செல்லுங்கள்.
நம்ம நாடு செழிக்க வேணாம்.
உலகம் யாவையும்
அவர்களது கட்டுரையுடன் தொடங்குவோம். இலக்கியம் என்பது மனிதர்கள் தங்களுக்கு நிகழும் வாழ்க்கைக்கு மேலதிகமாக விரிந்த வாழ்க்கையை மொழியின் ஊடாக கற்பனை செய்து அறிவது. ஒருவரின் வாழ்க்கை அளிக்கும் அனுபவங்கள் எல்லைக்குட்பட்டவை. ஆனால் இலக்கியம் பல்லாயிரம் பேரின் அனுபவங்களை ஒருவர் அடைய வழிவகுக்கின்றது. காலத்தால் கடந்து போன வாழ்க்கையை நாம் வாழவும், நாளை நிகழவிருக்கும் வாழ்க்கையை சென்றடைந்து விடவும் இது உதவுகின்றது. எல்லா பால் நிலைகளிலும், எல்லா நிலங்களிலும், எல்லா காலங்களிலும், எல்லா வகை எல்லா வகை இக்கட்டுகளிலும் எல்லா வகை பரவசங்களிலும் நாம் சென்று வாழ்வதற்கான வழியே இலக்கியம் என்பது. வாழ்க்கை அழிக்கும் அனைத்தையும் இலக்கியமும் அழிக்கும். இலக்கிய வாசகன் வாழும் வாழ்க்கை பிற வாழ்க்கையில் இருந்து பல மடங்கு பிரம்மாண்டமானது என்பதால் சற்றேனும் இலக்கிய வாசிப்பு தேவையாகத்தான் இருக்கின்றது. புற வாழ்க்கைக்கு அர்த்தமும் மையமும் கிடையாது, ஆக அதற்கென பொருளும் இல்லை. இலக்கிய வாழ்க்கைக்கு அர்த்தமும் மையமும் அழித்து பொருள் உள்ளதாக்குகின்றது. இலக்கியமே வாசிக்காதவர்களாயினும் வாழ்க்கைக்கு அவர்கள் அளிக்கும் அர்த்தம் என்பது இலக்கியத்தால் உருவாக்கப்பட்டதாகவே இருக்கும். இதற்கப்பால் இலக்கியம் ஒரு மெய்யறிதல் வழி. மெய்யை சென்றடைய மூன்று வழிகள்: தர்க்கம், கற்பனை, உள்ளுணர்வு. இலக்கியம் கற்பனையை முதன்மையாக கொண்ட அறிவு பாதை. உள்ளுணர்வும் தர்க்கமும் அதற்கு உடன் வருபவை. பல்லாயிரம் ஆண்டுகளாக மானுடம் அடைந்த மெய்கள் அனைத்தும் இலக்கியமாகவே சேர்க்கப்பட்டுள்ளன. அவற்றை அறியாதவனானால் எதையும் உணர்ந்து கொள்ள முடியாது. கடைசியாக, நம் அன்றாட வாழ்க்கையால் சூழப்பட்டுள்ளோம். கடந்தவை மறைந்து கொண்டே இருக்கின்றன. நேற்றுக்கும் நமக்கும் எந்த இயல்பான தொடர்பும் இல்லை. இலக்கியம் நேற்றின் ஆழம் முதல் இன்று வரை வந்து நாளைக்கு நீளக்கூடிய ஒரு பெருக்காக வாழ்க்கையை உருவாக்குகின்றது. மூன்று காலங்களையும் தொடர்பு படுத்துகின்றது. இலக்கியம் மானுடம் தன் வாழ்க்கையை நினைவில் நிறுத்தி வைத்துக் கொள்ள ஒரு வழிமுறை. அன்பர்களே, இந்த வாரத்தின் நிகழ்ச்சியை இப்பொழுது கேட்டு மகிழ்வோம். நமது அன்பர் அலெக்ஸ் அவர்கள் காலமேக புலவரின் கவிதையை விளக்கி அவர் சொல்லும் நெல்லின் கதையை நமக்கு விதைநெல்லை சேகரிக்கும் வகை பற்றி சொல்ல வருகின்றார். அவர் சொல்வதை கேட்டு மகிழ்வோம். வணக்கம் அன்பர்களே, வாழ்க வளமுடன். இலக்கியங்களில் பகடி, சொல்லாடல் மற்றும் நகைச்சுவை உண்டு. சிலேடை என்பது அதில் ஒரு வகை. ஆக்லாந்தில் வசிக்கும் அலெக்ஸ் மரியராஜ் அவர் ரசித்த காலமேக கவிஞரின் பாடல்களை நயம்பட தர வருகின்றார். கேட்போமா?
வணக்கம் அன்பர்களே, காலமேக புலவர் எப்பேற்பட்ட சிலேடை கவிஞர் என்பதை பறைசாற்ற இன்னொரு பாடல். இப்பாடலுக்கு போரில் சிறந்தது என்ற தலைப்பு பொருத்தமாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். வாரி களத்தடிக்கும் வந்த பின்பு கோட்டை புகும், போரில் சிறந்து பொலிவாகும் சீருற்ற செங்கோல் மேனி திருமலை ராயன் வரையில் வைக்கோலும் மால் யானையாம். சூழல் வந்து வைக்கோலும் யானையும் ஒன்றுதான் என்று பொருளில் பாடிய சிலேடை வெண்பா, அதாவது பல சிறப்புகள் நிறைந்தவன், சிவந்த திருமேனியை கொண்டவன், அந்த திருமலை ராயனின் மலைச்சாரலிலே வைக்கோலும் மத யானையும் ஒன்றுதான் என ஒப்பிடும் பாடல். எப்படி? இதோ இப்படி. முதலில் வைக்கோல். வாரி களத்தடிக்கும் வயலில் அறுவடை செய்து முடித்தவர்கள் நெல்லை வாரி எடுத்து களத்து மேட்டில் அடிப்பார்கள். அதனால் நெல் பிரிந்து வைக்கோல் உருவாகும். வந்த பின்பு கோட்டை புகும், அதன் பின் கோட்டைக்குள் புகுந்து செல்லும், அதாவது நெல் கோட்டை. நெல் கோட்டை என்றால் விதை நெல்லை பதப்படுத்தி வைப்பதற்கான ஒரு பழங்கால முறை என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். இன்று இணையத்தில் அது பற்றி மேலும் படித்து தெரிந்து கொண்டேன். முதலில் விதை நெல்லை வெயிலில் நன்றாக காய வைப்பார்களாம். பின்னர் வைக்கோல் போன்று கயிறு போல திரித்து கூண்டு போன்ற ஒரு வடிவத்தை செய்வார்களாம். அதற்குள் இன்னும் கொஞ்சம் வைக்கோலை பரப்பி மேலே விதை நெல்லை போட்டு மூடுவார்களாம். இதற்கு மேலே மாட்டுச்சாணத்தை பூசி பாதுகாத்து வைப்பார்களாம். இதன் மூலம் விதை நெல் ஒரே வெப்பநிலையில் பராமரிக்கப்படுவது மட்டுமல்லாமல் சாணம் பூசப்படுவதால் பூச்சிகளும் அதனை நெருங்காதாம். போரில் சிறந்து பொலிவாகும் வைக்கோல் போர்க்குவியலாக குவிக்கப்பட்டு அழகாக காட்சியளிக்கும். அதைதான் போரில் சிறந்து பொலிவாகும் என்று கூறுகிறார். இரண்டாவதாக யானை. வாரி களத்தடிக்கும் போர்க்களத்தில் பகைவர்களை தும்பிக்கையால் தூக்கி கீழே அடிக்கும், வந்த பின்பு கோட்டை புகும், பின்னர் எதிரியின் கோட்டை வாசலை கதவை தாக்கி உடைத்து உள்ளே செல்லும், போரில் சிறந்து பொலிவாகும், இதுபோல் பல போர்களில் சண்டையிட்டு ஜெயிச்சு சிறந்து விளங்கும். இப்பாடலின் வெண்பா வடிவத்தை திரும்ப பாடுகிறேன். வாரி களத்தடிக்கும் வந்த பின்பு கோட்டை புகும், போரில் சிறந்து பொலிவாகும் சீருற்ற செங்கோல் மேனி திருமலை ராயன் வரையில் வைக்கோலும் மால் யானையாம்.
எனக்கு தெரிந்த நெல்லை பற்றிய தகவல்,
இதில் மூணு முறை இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. நெல்லுக்கூடு, அதான் நெற்குதிர்னு சொல்றாங்க, ரெண்டுக்கு ஒரே பேரு தான், நெல்லுக்கூடு அல்லது நெற்குதிர். நெல்லுக்கோட்டை அப்படின்றது ரெண்டாவது. மூன்றாவது விதம் நெற்குன்றம். இது மூணுமே ஊர் பக்கம் வழக்கத்துல உள்ளதுதான். நெல்லுக்கூடு அப்படின்னு சொல்றது வீட்டிலே உணவு நெல்லை சேமித்து வைக்கும் குதிர். எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்னு பழமொழி எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த பழமொழி இதுல இருந்து தான் சொல்றது. குதிர் ஆள் உசரத்துக்கு இருக்கும் ஒண்ணு, அதுல கொட்டி வச்சிருந்தா நெல்லு தண்ணி பட்டு உளுத்து போகாம பாதுகாப்பா இருக்கும். வேணுங்கிறப்ப எடுத்து நெல்லை குத்தி அரிசியாக்கி சோறு பொங்கிக்குவாங்க. அந்த நெல்லு குத்தி எடுக்கும் அரிசியில அப்போதே சோறு சமைச்சு சாப்பிடுறது வந்து ரொம்ப அதோட வாசமே தனி என்று எங்க அப்பா எல்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நெல்லு கோட்டை முன்பு நான் சொன்னதுதான், விதை நெல்லுக்காக கட்டி வைக்கிறது. பேருதான் கோட்டை, ஆனா நெற்குதிரை விட சிறுசாதான் இருக்கும் அளவுல. இதை விட சிறியது நெற்குற்றம். நெல்லு விதை நெல்லு ரொம்ப கவனமா களத்து மேட்டிலே அறுக்கும் போது பிரிச்சு வச்சிருவாங்க. கடவுளுக்கு வேண்டிக்கிட்டு காய வச்சு நெல்லு கோட்டை கட்டிடுவாங்க. பூச்சி போட்டு தாக்காதான், உள்ளே நல்லா சூடாவும் இருக்குமா. திரும்ப ஆடி மாசத்துல விதைக்கும் போது நெல் கோட்டையிலிருந்து எடுத்து தண்ணியில ஊற வச்சு மூட்டம் போட்டு அப்புறம் அதை தெளிப்பாங்களாம். இது ஒரு வகையான முறை, நெல்லை பாதுகாக்கிற முறை. நெற்குன்றம், இது கொஞ்சம் மெனக்கெடுற வேலை தான் போல, பட் இதுதான் ரொம்ப சிறந்த முறைன்னு கூட சொல்றாங்க. விதை நெல் என்னதான் பார்த்து பார்த்து தூவினாலும் ஏதாவது எலி தின்றும் இல்ல பறவை கொத்திட்டு போயிடும். விதைச்சதுனால பாதிதான் காணும், நம்ம பாதிதான் விதைக்க முடியும், பாதி எப்படியாவது ஒரு வழியில வேஸ்ட் ஆயிரும். இப்ப இதுக்கு என்ன பண்ணுவாங்க, விதை நெல்லை களிமண்ணு இல்ல வயக்காட்டு மண்ணுல புரட்டி அந்த உருண்டையை மணல் சல்லடையில போட்டு தேய்ப்பாங்களாம். களிமண் உருண்டை பொடி உருண்டையா விழுமா, அந்த பொடியிலும் ஒவ்வொரு ஒரு சிறு பொடியிலும் ஒரு ஒரு விதையில் ஒரு நெல் இல்ல இரண்டு நெல் அதுல வந்து இருக்குமா. இதை தூவினா பறவை எலியெல்லாம் திங்க முடியாது, மொத்த விதைப்பும் காணும். இப்படி எல்லாம் கடினப்பட்டு பயிர் வச்சா நம்ம அருமை தெரியாம சோறு சோற வீணாக்குறோம். இது கணினி மாதிரி பத்தோ நான் மூக்கி மாத்துகிற விஷயம் இல்ல. விவசாயம் ஒவ்வொரு விதையிலும் பாடுபட்டுதான் பயிராகுது. நன்றி, மீண்டும் உரையாடும்.
அகநானூறு என்று சொல்லக்கூடிய நூல் அடுத்து நாமு வேங்கடசாமி நாட்டார் உரை எழுதியிருக்கின்றார். ஓவிய சாமிநாத ஐயர் உரை எழுதியிருக்கின்றார். ராஜகோபால் ஐயர் உரை எழுதியிருக்கின்றார். இந்த அகநானூறு 400 பாடல்களை கொண்டது, நெடுந்தொகை என்ற பெயரை உடையது. மூன்று வகையாக பிரித்திருக்கின்றார்கள். ஒன்று வந்து களிற்று யானை நிறை, அது முதல் 120 பாடல்கள், 1 to 120 பாடல்கள் வரை. அடுத்து 121 to 300 பாடல்கள் வரை மணிமிடை பவளம் என்ற நூலாக பகுக்கப்பட்டிருக்கிறது. 301 to 400 வரை நித்தில கோவை என்ற பாடல்கள் அமைந்திருக்கின்றன. இந்த அகநானூற்றை பாலை, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என்ற 5 பகுப்பாக பார்க்கும் பொழுது பாலை திணை பாடல்கள் எல்லாம் 1, 3, 5, 7, 9 என்ற எண் வரிசையில் பகுத்திருக்கின்றனர். அடுத்தபடியாக குறிஞ்சி திணைக்குரிய பாடல்கள் 2, 8, 12, 18 என்ற எண் வருவனவாகவும், முல்லை திணைக்குரிய பாடல்கள் 4, 14, 24, 34 என்ற எண்ணில் வருவனவாகவும், மருதத்தினைக்குரிய பாடல்கள் 6, 16, 26, 36 என்று வருவனவாகவும், நெய்தல் திணைக்குரியது 10, 20, 30, 40 என்ற எண்கள் வருவனவாகவும் பகுத்திருக்கின்றனர். இந்த நற்றின அகநானூற்றில் காணக்கூடிய சிறப்பான செய்திகளை எல்லாம் சொல்ல வேண்டும். பண்டை தமிழருடைய திருமண முறை பற்றிய ஒரு செய்திகள் எல்லாம் இதில் இருக்கின்றது. என்னவென்றால், ஆரியரால் புகுத்தப்பட்ட தீ வளர்த்தல், தீவளம் வருதல், அந்த மந்திரம் ஓதுதல், தாலி கட்டுதல் என்று சொல்லக்கூடிய சடங்குகளினுடைய ஊடுருவல் இல்லாதது என்பதற்கு ஒரு சான்றாக இந்த திருமண முறை பற்றிய பாடல்கள் எல்லாம் இருக்கின்றது. திருமணம் முடிந்த பின்பு புது மணமக்கள் எவ்வாறெல்லாம் தங்களுடைய, அதாவது ஒவ்வொரு நாள் சடங்குகளையும் கழித்தார்கள் என்பதையும் அகநானூறு பாடல்கள் எடுத்து இயம்புகின்றது. முயங்கள் விருப்போடு முகம் புதை திறப்ப அஞ்சினல் உயிர்த்த காலை யாழ நின் நெஞ்சம் படர்ந்தது என்றாது உரையென, இன்னகை இருக்கை பின் யான் வினவளின் செஞ்சூட்டு ஒன்கொழை வன்காது துயல்வர அகமலி உவகையல் ஆகி என்ற வரிகள் வந்து அந்த தலைவனுடைய மென்மையான சிரிப்பு, அந்த தலைவி அருகில் அமர வைத்து பேச துடிக்கக்கூடிய அணுகுமுறைகள், தலைவியினுடைய அச்சத்தை நீக்கக்கூடியது, மன மகிழ்ச்சி தலைவனுடைய வாழ்க்கையிலும் தலைவியினுடைய வாழ்க்கை ஏற்படக்கூடிய விதமாக அவர்களுடைய வாழ்க்கை முறை எவ்வாறெல்லாம் இருந்தது என்பதை மிக அழகாக படம் பிடித்து காட்டக்கூடிய பாடலாக இடம்பெற்றிருக்கின்றது. அதுபோல குடவோலை தேர்தல் முறை என்பதும், ஆடு மகள் பாவை போல வெறியாடக்கூடிய முறையும் பற்றிய செய்திகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றன. குடவோலை முறையில் அன்றைய காலத்தில் தங்களுடைய ஊருக்கான தலைவர்கள் மற்ற பொறுப்பாளர்களை தேர்வு செய்யக்கூடிய முறைகள் பற்றிய செய்திகளையும் மகனான் ஒரு பாடல் எடுத்து சொல்லுகிறது.
மகாபாரதத்தில் குந்தி, காந்தாரி இவர்களை பற்றிய அரிய தகவல்களை நமக்கு தர வருகின்றார் குமுதம் சதாசிவம் அவர்கள்.
வணக்கம். இன்று இந்த பதிவில் மகாபாரதத்தில் மற்றொரு கதாபாத்திரமான காந்தாரியை பற்றி பார்ப்போம். கண்ணீரை வரவைக்கும் காந்தாரியின் கதையையும் அவரை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களையும் இப்பொழுது பார்ப்போமா? குறிப்பாக மகாபாரதத்தில் காந்தாரி அவர்களுக்கு 101 குழந்தைகள் பிறந்ததாக குறிப்பிட்டுள்ளது. காந்தார நாட்டு இளவரசி ஆனதால் காந்தாரி என்ற பெயர் வந்ததா, அல்லது காந்தம் போன்ற கண்களை கொண்டதால் இந்த பெயர் இவருக்கு பொருத்தமானதா என்று தெரியவில்லை. அதாவது அழகும் இளமையும் நற்பண்புகளும் மட்டும் இல்லாமல் ஆயுதக்கலையிலும் பயிற்சி பெற்றவர்தான் காந்தாரி. எல்லாவித ஆயுதங்களையும் சுலபமாக கையாளும் திறன் கொண்டவர். காந்தார நாட்டின் அரசர் சுலமன் மகள்தான் காந்தாரி. மிகவும் செல்லமாகவும் தாய் தந்தையாராலும் தன் தனியன்களாலும் பாராட்டி சீராட்டி வளர்க்கப்பட்டவள். அழகும் அறிவும் நிறைந்த இளமையின் கூறிப்பில் மிதந்திருந்த காந்தாரிக்கு எல்லா பெண்களைப் போல தன் திருமணத்தை பற்றி, தன் மணாளனை பற்றி கனவுகள் பலவும் கற்பனைகள் பலவும் கொண்டிருந்தாள். சிவபெருமாரிடம் தனக்கு 100 பிள்ளைகள் பிறக்க வேண்டும் என்ற வரத்தை பெற்றவள். ஆனால் அவளின் ஜாதக தோஷத்தின்படி அவளை திருமணம் செய்யும் முதல் கணவன் இறந்து விடுவான் என்ற விதியும் இருந்தது. இது தெரிந்தால் எந்த மன்னனும் தன் மகளை மனம் புரிய துணிய மாட்டானே என்ற கவலை அரசரை பெரிதும் வாட்டியிருந்தது. அதே சமயத்தில் பீஷ்மர் தன் குலம் தழைக்க குருகுலத்தின் வாரிசுகள் ஆன திருதராஷ்டிரனுக்கும் பாண்டுவுக்கும் பெண் தேடிக் கொண்டிருக்கிறார். இதில் காந்தார நாட்டு இளவரசி காந்தாரியே திருதராஷ்டிரனுக்கும் யாதவர் குலம் மன்னனான சூரசேனனின் மகளும் குந்தி போகனின் வளர்ப்பு மகளான குந்தி மற்றும் மற்ற இளவரசியை பாண்டுவுக்கும் மனம் முடிக்க விரும்பினார். காந்தார நாட்டு மன்னன் பெண் கேட்டு வந்த பீஷ்மரின் தூதை உடனே ஏற்கவில்லை. அறிவும் அழகும் ஆற்றலும் நிறைந்த தன் மகள் ஒரு குருடனுக்கு மனைவி ஆவதா என்ற எண்ணம் அவரை வாட்டியிருந்தது. அதன் பின் குருகுலத்தின் அருமை பெருமைகளை மனதில் கொண்டு பார்வையற்ற திருதராஷ்டிரனுக்கு தன் பெண்ணை திருமணம் செய்ய சம்மதித்தார். ஆனால் தன் மகளுக்கு இந்த தோஷம் அவரை கவலை அடைய செய்தது. அதனால் ஒரு உபாயம் செய்தார். தோஷம் நீங்குவதற்கு பரிகாரமாக ஒருவருக்கும் தெரியாமல் ரகசியமாக ஒரு ஆட்டுக்கிடாவிற்கு அவளை திருமணம் செய்து வைத்தார். பிறகு கிடாவை வெட்டி பலி கொடுத்து விட்டு அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்கிறார். அதன்படி காந்தாரி தன் முதல் கணவரான ஆட்டுக்கிடாவை இழந்துவிட்ட விதவை. திருதராஷ்டிரன் இரண்டாம் கணவன் ஆகிவிடுவதால் அவனின் ஆயுளுக்கு பங்கம் இல்லை என்ற கணக்கு சரியாகிவிடுகிறது. சொல்ல போனால் மகாபாரதம் பெரும்போருக்கு இதுவும் ஒரு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. இதுவே காந்தார நாட்டு வாரிசுகளுக்கும் அதன் பின் குருகுலம் வம்சம் நாசமாவதற்கும் காரணமாக அமைந்துள்ளது. திருதராஷ்டிரன் தான் தன் கணவர் என்று பெற்றோர்கள் நிச்சயம் செய்திருப்பது அறிந்த காந்தாரி மறுவார்த்தை சொல்லாமல் சம்மதம் சொல்லிவிட்டாள். பார்வை இழந்தவன் ஆனாலும் தன் கணவன் மூத்தவன், அரசகுமாரன், குலத்தில் சிறந்தவன் என்ற காரணத்தால் மனம் தேற்றி கொண்டாள். சகல சீர்வரிசைகளுடனும் பரிசுகளுடனும் தன் தமக்கையை காந்தார நாட்டில் இருந்து பாரத நாட்டிற்கு அழைத்து செல்கிறார் சகுனி. அங்கு காந்தாரியும் சகுனியும் சகல மரியாதைகளோடு வரவேற்கப்படுகின்றனர். திருமண ஏற்பாடுகள் விமரிசையாக நடைபெறுகின்றது. தன் கணவன் பார்வை அற்றவனாக இந்த உலகை காண முடியாதவராக இருந்த காரணத்தால் தானும் இனி இந்த உலகை காண மாட்டேன் என்று தன்னுடைய கண்களை துணியால் கட்டி கொண்டவர்தான் காந்தாரி. இது எத்தனை பெரிய தியாகம்! பிறவியிலேயே பார்வை இழந்தவனும் இத்தனை காலம் இயற்கையையும் மனிதர்களையும் பூமியில் உள்ள அதி அற்புதங்களையும் கண்டு கழித்து ராஜகுமாரியாக சுற்றி திரிந்து ஆடி பாடி மகிழ்ந்த ஒரு இளம்பெண், அதுவும் தன் பிறந்த மண்ணை விட்டு, மக்களை விட்டு, பெற்றோரை விட்டு, சகலத்தையும் விட்டு புது இடத்திற்கு வாழ்க்கைப்பட்டு வந்திருக்கும் பெண், யாரும் பழகாத சூழல் என்று இருக்கையில் தன் கண்களை கட்டி கொண்டு விழிகள் இருந்தும் பார்வை துறந்தவளாக வாழ முற்படுவதற்கு எத்தனை மனோதிடம் வேண்டும்! கணவன் குறைவுள்ளவன் என்ற காரணத்தால் அரசாள முடியவில்லை. தனக்கு பிறக்கும் குழந்தைகளாவது நாளாடும் ஆசையை பெறட்டும் என்று ஏங்கி இருந்தவளுக்கு விதியும் சேர்ந்து சதி செய்தது. கருவுற்றிருந்த காந்தாரிக்கு 10 மாத கருக்காலம் தாண்டியும் பிள்ளை ஈண்டிருக்க நேரம் வரவில்லை. குந்திக்கு முதலில் குழந்தை பிறந்தது. குருவம்சத்தின் வாரிசை பெற்றுவிட்டாள் என்ற செய்தியை இவளுக்கு கேட்டதுமே அளவில்லாத துக்கத்தையும் ஏமாற்றத்தையும் தந்தது. விதி இந்த விஷயத்திலுமா தன் விளையாட்டை காட்ட வேண்டும் என்று காந்தாரி வருத்தத்துடன் இருந்தாள். 100 குழந்தைகளை பெற வேண்டும் என்ற வரம் வாங்கியும் தான் வஞ்சிக்கப்பட்டவளாக உணர்ந்தாள். அந்த கோபத்தில், ஏமாற்றத்தில் தன்னுடைய வயிற்றை தடியால் அடித்துக் கொள்ள மாமிச பிண்டம் தசையும் இரத்தமுமாக வெளியேறியது. அப்போது அங்கு வந்த வியாசர் அப்பிண்டங்களை சுத்தம் செய்து சமபாகங்களாக பிரித்து 100 பாகங்களாகவும் ஒரு சிறிய பாகமாகவும் பிரித்தார். அதை 101 கிண்ணங்களில் பசு நெய்யை நிரப்பி அதில் போட்டு வைத்தார். உரிய காலம் ஆனதும் முதல் கிண்ணத்தில் இருந்து துரியோதனனாகவும் மற்றும் ஏனைய எல்லாம் அவருடைய சகோதரர்களாகவும் பிறப்பெடுத்தார்கள். கடைசி கிண்ணத்தில் இருந்து துச்சலை என்ற பெண் குழந்தை உரியெடுத்தது. துரியோதனன் பிறந்த வேளை சரியில்லை என அரண்மனை ஜோஷியர் கூறினார். குல அழிவு இவனால் ஏற்படும் என்றும் அவனை அழித்துவிடும்படியும் கூறினார். இதுவரை குழந்தை பிறக்கவில்லையே என்ற வேதனை, பிறந்த பின்னோ அதனை அழிக்க வேண்டும் என்ற சோதனை. ஐயோ பாவம், ஒரு பெண் எத்தனை இன்னல்களைத்தான் தாங்க முடியும்! பாரத போருக்கு முன் துரியோதனனும் அவனது சகோதரர்களும் ஆசி பெற காந்தாரியின் கால்களில் விழுந்தபோது அறம் இருக்கும் இடத்தில் வெற்றி உண்டு என்று கூறி வாழ்த்தினார். வியாசர் அளித்த திவ்ய திருஷ்டியால் போரை அவள் கண்மூடி இருந்த போதும் நேரில் பார்ப்பது போலவே கண்டாள். தனது ஒவ்வொரு மகன்களும் குந்தி புத்திரர்களால் அழிக்கப்படும் போது அவளது உள்ளம் பட்ட பாடு விளக்க வார்த்தைகள் இல்லை. அறநெறிக்கு புறம்பாக இருந்தாலும் தாய்க்கு தன்னுடைய மகன் என்ற எண்ணம். பீஷ்மர் கோபத்துக்கு ஆளாகி சிறை வைக்கப்பட்டு பெற்றோர்களையும் சகோதரர்களையும் இழந்தவள் காந்தாரி. திருமணத்திற்கு முன் தனக்கு இருந்த தோஷத்தால் ஆட்டுக்கிடாவை மணந்து கொண்டதும் அதன் பின் அதனை பலி கொடுத்து முதல் கணவன் இறந்தான் என்று எண்ணும்படி தோஷ பரிகாரம் செய்ததும் பீஷ்மருக்கு தாமதமாக ஒற்றன் மூலம் தெரிய வந்தது. தன் குலத்திற்கு விதவை மருமகள் வருவதா? இதை மற்றவர் அறிந்தால் நிச்சயம் இகழ்ச்சிக்கு ஆளாக நேருமே என்று எண்ணி இந்த ரகசியம் யாருக்கும் தெரியாமல் இருக்க வேண்டும் என சுலபன் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் ஒருவர் விடாது அழிக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டார் பீஷ்மர். இதன் காரணமாக அவர்களை குடும்பத்துடன் சிறை வைத்து 1 பிடி அளவு உணவு மட்டுமே கொடுத்து அழித்ததாக கதைகள் சொல்லுகின்றன. இது சாகாமல் எஞ்சி குருகுலத்தை கூண்டோடு அழிப்பேன் என்று சபதம் செய்தவர் சகுனி மட்டுமே. குருகுலத்தை பழிவாங்க சகுனி எடுத்துக்கொண்ட சபதத்தால் தன் குலத்தையும் குழந்தைகளையும் தன் சொந்த சகோதரனின் சூழ்ச்சியால் இழந்தாள் காந்தாரி. கணவனாலும் அவளுக்கு நிறைவு இல்லை, பெற்ற குழந்தைகளாலும் அவளுக்கு நிம்மதி கிடைக்கவில்லை, உடன் பிறந்த சகோதரனாலும் அவளுக்கு மகிழ்ச்சி இல்லை. மன அமைதி இன்றி தவித்து சோகம் பதட்டம் நிறைந்ததாகவே இருந்தது காந்தாரியின் வாழ்க்கை. அறம் உள்ள பக்கம் ஜெயிக்கட்டும் என்று கூறியதிலாகட்டும், தன் கணவன் பார்க்காத உலகை தானும் பார்க்க மாட்டேன் என்று தன்னுடைய கண்களை கட்டி கொண்டதால் ஆகட்டும், போரில் தனது 100 மகன்களையும் எழுந்த சோகத்தில் இருக்கும் போது தன்னை சந்திக்க வந்த பாண்டு மைந்தர்களை எதிர்களே ஆனாலும் தன் வருத்தத்தையும் கோபத்தையும் அளவோடு வெளிப்படுத்தி அவர்களை அரவணைத்துக் கொண்டதாகட்டும், காந்தாரி கற்புக்கரசி மட்டுமல்லாமல் திடசித்தியும் மன உறுதியும் உடைய வெற்றிகரமான பெண்மணி ஆகிறாள். ஆனால் இன்று நமக்கு காந்தாரி என்றால் குணம் கெட்டவள் என்ற உருவகமே நினைவுக்கு வரும். நாணயத்தின் இருபுறமும் இருப்பது போல மனிதர்களும் அகமும் புறமும் என இரு பக்கத்தையும் கொண்டவர்கள். நமக்கு தெரிந்த ஒரு பக்கத்தை மாத்திரம் வைத்துக் கொண்டு ஒப்பீடு செய்வது தப்பு. இவர் இப்படித்தான் என முத்திரை குத்த பழகிவிட்டோம். காந்தாரின் மறுபக்கம் மென்மையானதும் சோகத்தால் ஆனதும் அதுவே அவளுக்கு திடசித்தத்தையும் கொடுத்து இருந்திருக்கும். ஆகவே காந்தாரி என்ற கதாபாத்திரம் மிகச்சிறந்த கற்புக்கரசியாகத்தான் வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த மகாபாரத புராண கதையில் ஆச்சரியமூட்டும் பல செயல்கள் நடந்திருக்கின்றன. அவற்றில் ஒன்றுதான் காந்தாரி 101 குழந்தைகளை பெற்றதும் இதிலிருந்து காந்தாரியை பற்றி பல சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்திருப்பீர்கள் என நினைக்கின்றேன். நன்றி.
அதுபோல சில வகையான மரபு குறிப்புகள் அதெல்லாம் இருக்கின்றது. என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, வவ்வால்களும் கனவு காணும் அப்படிங்கிற ஒரு உயிரியல் உண்மையை சொல்லியிருக்காங்க. இளமை நிலையாது அன்பு நிலைக்கும் என்ற, இளமை வந்து நிலையில்லாதது, அன்புதான் நிலைத்த தன்மை உடையது என்பதை பற்றி எல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள். அதே மாதிரி மன்னர்கள் பற்றி, வள்ளல்கள் பற்றின வரலாற்று குறிப்புகளை எல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள். கடையேழு வள்ளல்கள் பற்றிய செய்தியும் நாம் இங்கு பார்க்கலாம். நற்றினையில் வேந்தர்கள், குறுநில மன்னர்கள் பற்றிய செய்திகளும் இடம்பெற்றிருக்கின்றன. என்னென்ன மன்னர்கள் பத்தி எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அதியமான் நஞ்சி, அழிசி என்று சொல்லக்கூடியவன், ஆய அண்டிரன், உதியன், ஓரி, காரி, குட்டுவன், சேந்தன், நன்னன், தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் என்று சொல்லக்கூடிய இந்த மன்னர்கள் பற்றிய செய்திகளை எல்லாம் நற்றினை பாடல் எடுத்து சொல்லுகிறது. அதாவது ஒரு சான்றோரை நாம் தேடிச் செல்லணும் அப்படின்னா, நல்ல நன்மைகளை எல்லாம் ஆய்ந்து உணர்ந்து அவர்கள் சான்றோர் என்பதை அறிந்து அவர்களை நாடி செல்ல வேண்டும் என்பதை வந்து சொல்றாங்க. நாடி நட்பின் அல்லது நட்டு நாடார்த்தம் ஒட்டியோர் திறத்து. நம்மை சூழ்ந்திருக்கக்கூடியவர்களிடம் நாம் எதையும் குறித்து ஆராயக்கூடாது. அப்போ நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களிடம் அரசியல் நுட்பத்தை பயன்படுத்தக்கூடாது என்பதாக ஒரு அருமையான ஒரு பதிவையும் நற்றினை பாடல் நமக்கு சொல்லுகிறது. இது போல அருமையான கருத்துக்கள் எல்லாம் நற்றினையில் இடம்பெற்றிருக்கின்றது. நஞ்சும் உண்பார் நனிநாகரிகர் என்ற ஒரு சொல், முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சு முன்பார் நனிநாகரிகர். அதாவது நட்போடு இருக்கக்கூடியவர்கள் கொடுக்கக்கூடியது விஷமாக இருந்தால் கூட அதை பெற்று உண்ணக்கூடிய தன்மை உடையவர்களாக, அதாவது நாகரிகம் கற்றவர்கள் இருப்பார்கள் என்று நற்றினை பாடல் அழகான கருத்துக்களை எல்லாம் சுட்டி காட்டுகிறது. அடுத்தபடியாக குறுந்தொகை என்று சொல்லக்கூடியது இந்த நூல். இது பார்த்தோம்னா மொத்தம் 203 புலவர்கள் பாடியிருக்கிறாங்க. பூரிக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புலவர் இதை வந்து தொகுத்து கொடுத்திருக்கிறார். பூரிக்கோங்கிறவர் தான். இதுல என்னெல்லாம் சிறப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல இந்த நூலை தான் வந்து தொகுத்து கொடுத்திருக்காங்க. குறுந்தொகைனா சின்ன சின்ன லைன், 3-6 வரிகளுக்குள்ளார இதுல இருக்கு. பரணர் பாடல்கள் மூலமாக வரலாற்று குறிப்புகள் எல்லாம் இதில் தெரிய வருகிறது. குறுந்தொகையில் 236 பாடல்கள் உரையாசிரியர்கள் மேற்கோளாக பயன்படுத்தியிருக்காங்க. திருவிளையாண்டர் புராணத்துல ஒரு பாடல் வரும், என்னன்னா தருமியை வரலாறு அப்படின்னு சொல்லுவாங்க. தருமி வரலாற்றுக்கு ஊற்றாக விளங்கக்கூடிய ஒரு பாடல். மதுரையில் வீற்றிருக்கக்கூடிய அந்த சொக்கநாதர் நடத்திய திருவிளையாடலுக்கு உரிய பாடல் அது. அருமையானது. கொங்குதையர் வாழ்க்கை அம்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோ பயில் இயல் சிறியயிற்று அறிவை கூந்தலின் அறியவும் உளவோ நீ அறியும் பூவே என்று சொல்லக்கூடிய இந்த பாடல் ஒரு பெண்ணினுடைய கூந்தலுக்கு இயற்கை மனமா செயற்கை மனமா என்ற ஒரு பட்டிமன்றத்தை அன்றைய காலத்திலே பாண்டிய மன்னன் நிகழ்த்தி விட்டான் அப்படின்னு தான் சொல்லலாம். மிக அருமையான அந்த பாடலுக்குரிய பொருளாக இயற்கை மனமேன்னு மதுரை சொக்கநாதர் விடை சொல்லி தருமிக்கு பாடல் எழுதி கொடுக்கிறாரு. அந்த பாடலை கொண்டு போய் இந்த அருமை புலவர் பாண்டிய மன்னனிடம் சேர்ப்பிக்கும் போது பாடல் ரொம்ப அருமையா இருக்கு, சொல் பொருள் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லி 1000 பொற்கிளிகளை பரிசாக வழங்குகிறார். ஆனால் அந்த நேரத்தில் நக்கீரர் தடுத்து, அவையில் இருந்த நக்கீரர் தடுத்து, பாடலில் சொற்பொழை இல்லை பொருட்பொழை உண்டு உண்டு, பெண்களினுடைய கூந்தலுக்கு எவ்வாறு இயற்கை மனம் இருக்க முடியும் என்பதாக ஒரு வாதம் செய்ததாக வரலாற்று குறிப்புகள் எல்லாம் நமக்கு கிடைக்கின்றன என்று பார்க்கின்றோம். அடுத்து இந்த நூல் வந்து என்னெல்லாம் சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா புலவர்களும் தன்னுடைய பெயரை பதிவு செய்து விட்டு பாடல்களை எழுதவில்லை. சில புலவர்கள் பாடலில் எழுதி இருக்கின்றார்கள், ஆனால் பெயர்கள் பதிவு செய்யாமல் விட்ட காரணத்தினால் அந்த புலவர்கள் பயன்படுத்திய சிறப்பான தொடர்கள் மூலமாகவே அவர்களுக்கு பெயரை வழங்கி இருக்கின்றார்கள். அணிலாடு முன்றிலார், குப்பை கோழியார், காக்கை பாடினியார், விட்ட வீதியார், மீனறி தூண்டிலார், வெள்ளி வீதியார் என்ற பெயர்கள் எல்லாம் அவர்களுக்கு நம்முடைய பெருமக்களால் சான்றோர்களால் வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த குறுந்தொகையில் மற்றும் ஒரு சிறப்பு என்னவென்றால், பெண்பார் புலவர்களும் குறுந்தொகையில் பாடலில் பாடியிருக்கிறாங்க. ஆதிமந்தி, நன்னாகையார், ஊன் பித்தை, வெண்பூதியார், ஔவையார், வெள்ளி வீதியார் போன்ற புலவர்கள் எல்லாம் பாடலில் பாடியிருக்கின்றார்கள். அடுத்தபடியாக இதில் ஒரு அருமையான ஒரு வாழ்வியல் கருத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு தலைவன் தலைவியின் மீது கொண்டிருக்கக்கூடிய நட்பு எவ்வளவு உயர்ந்தது என்று கேட்கின்றார்கள். அந்த தலைவி சொல்லுகிறாள், அந்த குறிஞ்சி நிலம், அந்த குறிஞ்சி நிலத்திற்கு ஒரு தலைவன், அந்த தலைவன் வந்து மீது நான் கொண்டிருக்கக்கூடிய நட்பு அல்லது காதலானது எத்தகைய தன்மை உடையது என்று பார்த்தோமே ஆனால், நிலத்தினும் பெரிது நிலத்தினும் பெரிதே, வானினும் உயர்ந்தன்று, நீரினும் ஆரளவீன்றே. சாரர் கருங்கோர் குறிஞ்சி பூ கொண்டு பெருந்தேன் உழைக்கும் நாடனோடு நட்பு என்று சொல்லக்கூடிய அருமையான ஒரு பாடல். யதார்த்த உலகில் அதை யதார்த்தமாக நாம் சொல்ல வேண்டுமே ஆனால், ஒரு தலைவன் தலைவி இரண்டு பேரும் உரையாடி கொள்ளும் பொழுது உன் மீது நான் கொண்டிருக்கக்கூடிய அன்பு எவ்வளவு தெரியுமா? இந்த வானத்தை விட பெரியது, நிலத்தை விட பெரியது, பெரியது பெரியது என்று சொல்லுவார்கள். ஆனால் இந்த பாடலில் எப்படி சொல்லப்படுகிறது? நிலத்தை விட பெரியது, வானத்தை விட உயர்ந்தது, அளவை பெயரால் சொட்டி பாடியிருக்கிறது. மிகுந்த அருமையான ஒரு கருத்து. கடலினுடைய ஆழத்தை விட ஆழமானது. அத்தகைய அன்புடையவன் அன்பினை அந்த தலைவியானவள் தலைவன் மீது கொண்டிருக்கின்றாள் என்று பார்க்கும்போது எவ்வளவு உன்னதமான அன்பு தோய்ந்தவர்களாக தலைவன் தலைவியருடைய வாழ்க்கை நிலை அன்றைய காலத்தில் இருந்திருக்கின்றது என்பதை அழகான பதிவாக நாம் இங்கு சுட்டிச் செல்லலாம்.
வணக்கம் அன்பர்களே. இன்றைய பதிவிலே ஹாமில்டன் மருத்துவ கலாநிதி திரு ரவீந்திரநாத் அவர்கள் இன்று கம்ப ராமாயணத்தின் முதல் காண்டத்தை நமக்கு விரிவாக்க தர வருகின்றார். அவர் பாலகாண்டம் ஆற்றுப்படலத்தை இளங்கோ, கம்பன், பாரதி, வள்ளுவன் என மற்றவர்கள் சொன்னதை ஆராய்ந்து நமக்கு தரவழைகின்றார். அவர் சொல்லுவதை கேட்டு மகிழ்வோம்.
வணக்கம். கம்பராமாயணம் உரை. இந்த உரையிலே நாம் பார்க்க போவது முதல் காண்டமான பாலகாண்டத்திலே வரும் முதல் படலம் ஆற்றுப்படலம். முக்கியமான கதாபாத்திரங்களை நமக்கு கண்ணுக்கு முன் காட்டு முன்னரே கம்பன் அவர்கள் இருந்த சூழ்நிலை என்ன, அந்த நாட்டு வளம் என்ன, செல்வம் என்ன, அந்த மக்களுடைய பண்பு என்ன, அவர்களை ஆண்ட மன்னனுடைய மாட்சிமை என்ன என்று அனைத்தையுமே மிக விஸ்தாரமாக நமக்கு படம் பிடித்து காட்டுகிறான். இந்த வகையிலே அவன் வான்மீகியிடமிருந்து மிகவும் வித்தியாசமாக தெரிகிறான். வான்மீகி கோசல நாட்டு பெருமையை பேசினாலும் அதை ஒரு சில ஸ்லோகங்களுடனேயே முடித்துக் கொண்டு நேராக கதைக்கு சென்று விடுவார். ஆனால் கம்பன் அப்படியல்ல. ஏறத்தாழ 150 பாடல்களிலே அவன் ஒரு பெரிய இலட்சிய தேசத்தையே, இலட்சிய மக்களையே நம் கண்ணுக்கு முன் கொண்டு வந்து காட்டுகிறான். ஆங்கிலத்திலே யூட்டோப்பியா என்று சொல்வார்கள். அதாவது குற்றமே இல்லாமல் முழுமையாக நிறைவு பெற்ற மக்களை, குறையே இல்லாத ஒரு மக்களையும் தேசத்தையும் யூட்டோப்பியா என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு தமிழ் யூட்டோப்பியாவை கம்பன் நமக்காக விட்டு சென்றிருக்கிறான். தமிழ் சாதி என்று பாரதியார் 1937 ஒரு கவிதை எழுதினார். அந்த கவிதையின் முதலும் கடைசியும் நமக்கு கிடைக்கவில்லை. ஆனால் அந்த நடுபாகம் கிட்டத்தட்ட முழுமையான கவிதை கிடைத்திருக்கிறது. அந்த கவிதையிலே அவர் விதியை கேட்கிறார். விதியே விதியே, தமிழ்ச்சாதியை என் செய்ய நினைத்தாய் எனக் குறையாயோ? சார்வினுக்கெல்லாம் தகத்தக மாறி தன்மையும் தனது தருமமும் மாயாது என்றுமோர் நிலையாய் இருந்து நின் அருளால் வாழ்ந்திடும் பொருளொடு வகுத்திடுவாயோ? தோற்றமும் புறத்து தொழிலுமே காத்து மற்ற உள்ளுரு தருமமும் உண்மையும் மாறி சிதவற்றழியும் பொருள்களில் சேர்ப்பையோ? அழியா கடலோ, அனிமலர் தடமோ, வானொரு மீனோ, மாளிகை விளக்கோ, கற்பக தருவோ, காட்டிடை மரமோ, விதியே தமிழ்ச்சாதியை எவ்வகை விதித்தாய் என்பதன் மெய் எனக்கு உணர்த்துவாய். ஏனெனில் சிலப்பதிகார செய்யுளை கருதியும் திருக்குறள் உறுதியும் தெளிவும் பொருளின் ஆழமும் விரிவும் அழகும் கருதியும் எல்லை ஒன்றின்மை எனும் பொருள் அதனை கம்பன் குறிகளால் காட்டிட முயலும் முயற்சியை கருதியும் முன்பு நான் தமிழ்ச்சாதியை அமரத்தன்மை வாய்ந்தது என்று உறுதி கொண்டிருந்தேன். பாரதியுடைய கேள்வி இதுதான். தமிழ் சமூகம் என்பது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருக்கின்ற சமூகம். இருந்தாலும் அவன் இருந்த காலத்திலேயே பலவிதமான மாற்றங்களை சந்திக்க தொடங்கியது. வெள்ளையன் ஆட்சி, கலாச்சார மாற்றம், இப்படி பலவிதமான மாற்றங்களை சந்திக்கின்ற இந்த சமூகம் நாளை இருக்குமா அல்லது இறக்குமா என்று பாரதிக்கு கேள்வி வந்தது. அதே போன்று இன்று தமிழ் சமுதாயம் தன்னுடைய அடையாளத்தை கேள்விக்குறியாக்கி கொண்டு இருக்கின்றது என்று நான் நினைக்கிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தமிழன் தன்னுடைய அடையாளம் என்ன, தன்னுடைய பண்பாடு என்ன, தன்னுடைய கலாச்சாரம் என்ன, தன்னுடைய மண்ணின் மாண்பு என்ன என்று அறியாமல் இருக்கிறானோ என்று நமக்கு ஒரு ஐயப்பாடு எழுகிறது. அதனால்தான் பாரதி சொன்னான், இப்படிப்பட்ட ஐயப்பாடு வரும் நேரங்களிலே நமக்கு பாடம் புகட்டவே இளங்கோவும் வள்ளுவனும் கம்பனும் இருந்தார்கள். அவர்கள் நமக்கு புகட்டிய பாடங்களையும் படிப்பினைகளையும் மனதிலே கொண்டால் நாம் இந்த கால மாற்றங்களையும் மற்றும் பல்வேறு இருக்கும் சவால்களையும் ஒரு சமூகமாக எதிர்கொண்டு நிலையாக நிலைத்திருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு படிப்பினை தான் இந்த கம்பன் இந்த நாலு படலங்களிலே நமக்கு விட்டு சென்றிருக்கிறான். ஒரு சமூகம் என்றால் எவ்வாறு இருக்க வேண்டும், தனி மனிதன் எப்படி இருக்க வேண்டும், அவர்களை ஆள்கின்ற மன்னவன் எப்படி இருக்க வேண்டும், இவை எல்லாம் ஒழுங்காக இருந்தால், இவை எல்லாம் பண்போடு இருந்தால் வளங்களும் செல்வமும் தானாக வந்து சேரும். இப்படிப்பட்ட ஒரு காட்சியை நமக்கு காட்டி கம்பன் நமக்கு பாடம் புகட்டுகிறான். அதிலே முதல் பாடம் ஆற்றுப்படலம். ஆறு என்பது நம்முடைய இந்திய கலாச்சாரத்திலே முக்கியமான ஒன்று. நம்முடைய மண் மட்டுமல்ல, இங்கு உலக எங்கிலுமே நீங்கள் பார்த்தீர்களானால் நாகரீகங்கள் அனைத்துமே ஏதோ ஒரு ஆற்றுக்கு அருகிலே தோன்றியிருக்கும். அது இந்து சமவெளி நாகரீகமாக இருக்கலாம், அல்லது பாபிலோன் தேசத்து நாகரீகமாக இருக்கலாம். எல்லா நாகரீகங்களுமே நதிகளின் கரைகளிலே தோன்றியவை என்று கூறினால் மிகையாகாது. ஆறுகள் ஜீவ நதிகளாகவே இருந்தன. அவை அந்த எந்த ஒரு தேசத்துக்கும் பிராந்தியத்துக்கும் அவையே ஜீவ நாடி. அதனால்தான் நாம் அவைகளை பெண்களுடைய பெயர்களை கொடுத்து இந்திய மரபிலே அவர்களை பெருமைப்படுத்துகிறோம். எல்லா ஆறுகளுமே பெண்கள் பெயர்களை உடையவை இந்தியாவிலே. கோதாவரி, நர்மதா, கங்கை, யமுனை, காவிரி, தாமிரபரணி என்று நீங்கள் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை அனைத்து ஆறுகளுமே பெண்களாகவே உருவகப்படுத்தப்பட்டார்கள். இதிலே வேடிக்கை என்னவென்றால், கடல் பெரிது, ஆனால் கடல் தண்ணீரோ எதற்கும் உதவாது. கடலினை நாம் ஒரு ஆண்பாலாகவே குறிக்கிறோம், சமுத்திரராஜன் என்று குறிக்கிறோம். நதிகளை தாயாக பாவித்து அவற்றினை பராமரித்தது பண்டைய உலகம், அதை நாம் இன்று செய்ய தவறிவிட்டோம். இப்படி உடலுக்கு உயிர் எப்படி அவசியமோ, ஒரு நாட்டுக்கு ஆறு அவசியம். அதனால்தான் கம்பன் முதலிலே ஆற்றுப்படலத்தை வைத்தான். ஆறு என்று கொள்ளும் பொழுது கம்பன் மட்டுமல்ல, மற்ற கவிஞர்களும் அந்த ஆற்றின் ஓட்டத்தை படம் பிடித்து காட்டுவதிலே குதூகலித்திருக்கிறார்கள். கம்பனுக்கு செல்வதற்கு முன் நாம் இளங்கோவை பார்ப்போம். சிலப்பதிகாரத்திலே முக்கியமான ஒரு திருப்பு முனை மாதவி பாடும் காணல் வரி பாடல். அவள் காவிரியை மனதில் கொண்டு பாட 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 கோவலனுக்கு அவள் மீது சந்தேகம் வருகிறது. அவள் வேறு யாரோ ஆடவனை நினைத்து பாடுகிறாள் என்று அந்த சமயத்திலேதான் அவன் மாதவியை விட்டு பிரிகிறான். அந்த காணல் வரி பாடலை நான் இங்கு கொடுக்கிறேன். நான் பொருளை சொல்லப் போவதில்லை, இருப்பினும் அந்த தமிழின் அழகையும் சொல்லழகையும் நீங்கள் அனைவரும் ரசிப்பீர்கள் என்று நம்புகிறேன். மருங்கு வண்டு சிறந்து ஆர்ப்ப மணிப்பூ ஆடை அது போர்த்து, கருங்க எல்கண் விழித்து ஒல்கி நடந்தாய் வாழி காவேரி. கருங்க எல்கண் விழித்து ஒல்கி நடந்த எல்லாம் நின் கணவன், திருந்து செங்கோல் வளையாமை அறிந்தேன் வாழி காவேரி. பூவர் சோலை மயில் ஆள புரிந்து குயில்கள் இசைப்பாட, காமர் மாலை அருகு அசைய நடந்தாய் வாழி காவேரி. காமர் மாலை அருகு அசைய நடந்த எல்லாம் நின் கணவன், நாம வேலின் திறம் கண்டே அறிந்தேன் வாழி காவேரி. வாழி அவன் தன் வளநாடு, மகவாய் வளர்க்கும் தாயாகி, ஊழி உய்க்கும் பேருதவி ஒழியாய் வாழி காவேரி. ஊழி உய்க்கும் பேருதவி ஒழியாது ஒழுகல் உயிரோம்பும், ஆழி ஆழ்வான் பகல் வெய்யோன் அருளே வாழி காவேரி. ஏதோ அந்த காவிரி நதியே நம் கண்முன்னே கரைபுரண்டு ஓடுவது போன்ற ஒரு சொற்றொடரை இளங்கோ அங்கே கொடுத்து நமக்கு காவிரியை கண்முன் கொண்டு வருகிறான். கம்பன் எடுத்துக்கொண்ட ஆறு சரையு ஆறு. இந்த சரையு ஆறு கோசல நாட்டுக்குள்ளே பாய்ந்தது. கம்பனுக்கு உரிய தனித்தன்மை என்னவென்றால், அவனுக்கு நான்கு விஷயங்கள் மிக முக்கியமானவை. அவருடைய பாடல்களிலே நான்கு விஷயங்களை கவனிக்க வேண்டும். ஒன்று, மிக சாதாரணமான ஒரு காட்சி அமைப்பை முதலிலே கொண்டு வந்து அதன் பின்னே அதர் ஒரு மிக ஆச்சரியமான விஷயத்தை கூறுவது கம்பனுடைய யுக்தி. கோசல நாட்டு வளத்தை கூறும் பொழுது அங்கே ஒரு குப்பை மேடை கண்டதாக கம்பன் கூறுவான். அந்த குப்பை மேட்டின் மேல் ஒரு சேவல், சேவலோ குப்பையை கிளறி கொண்டிருக்கிறது. இதை வைத்து கோசல நாட்டின் செல்வத்தை கம்பன் சொல்லுவான். இதனை நாம் அடுத்த பகுதியிலே பார்ப்போம். மற்றொரு விஷயம் என்னவென்று நீங்கள் பார்த்தீர்களானால், ஒரு சாதாரண இயற்பியல் செயலை வைத்து அதற்குள்ளே தத்துவத்தை புகுத்துவது கம்பனுடைய மற்றொரு யுக்தி. அதாவது, கம்பைனிங் தி பிசிக்கல் ஆக்ஷன் வித் பிலசாபிக்கல் அண்டர்பின்னிங். ஆங்கில பிரயோகத்திற்கு மன்னிக்கவும், இதை முழுமையாக தமிழில் எப்படி சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு இடத்திலே சரையு பாயும் அந்த வேகத்தினை வைத்து வாழ்க்கையின் கதிகளை சொல்கிறான் கம்பன். அந்த பாடலையும் நாம் பிறகு பார்ப்போம். இதனை பற்றி கூற வேண்டும் என்றால், இராமாயணத்திலே பின்னொரு காட்சி வரும், சடாயுக்கும் ராவணனுக்கும் நடக்கும் போர். இந்த போரிலே சடாயு என்கிற அந்த பெரிய பருந்தின் மீது ராவணன் ஒரு வேலினை எடுத்து எறிவான். அந்த வேல் அந்த கழுகின் மீது பட்டு, கழுகினுடைய மார்பின் மீது பட்டு, அதற்கு எந்தவித அந்த கழுகுக்கு எந்தவித பாதிப்பும் செய்ய முடியாமல் பயனற்று கீழே விழுந்துவிடும். இதனை கூறுகின்ற கம்பன் சொல்கிறான், அந்த வேல் அப்படி பட்டு கீழே விழுந்தது, பயனற்று விழுந்தது. எப்படி இருந்தது என்றால், விலை மாதர் இல்லத்திற்கு சென்ற வறியவன் எப்படி தன்னுடைய புலன்களுக்கான இன்பத்தை அனுபவிக்க முடியாமல் திரும்பி வருவானோ அதுபோல இருந்தது. ஒருவன் விருந்திற்காக ஒரு இல்லத்திற்கு சென்று விருந்தோம்பலில் நாட்டமில்லாத ஒரு இல்லத்தரசி இருக்கும் பொழுது அவனுக்கு விருந்தும் இருக்காது, வரவேற்பும் இருப்பாது. அவனுடைய அந்த வீட்டிற்கான பயணம் எப்படி பயனற்று போய் இருந்ததோ அதுபோல அந்த வேல் விழுந்தது என்று கம்பன் அடுத்து ஒரு ஊமை சொல்லுவான். கடைசியில் அவன் அதற்கு கொடுக்கும் ஊமை, அஷ்டாங்க நிலையிலே தன்னையே நோக்கி புலன்களை அடக்கி தவம் செய்யும் ஒரு யோகியின் மீது கண்ணியின் பார்வை சென்றால் அந்த பார்வை அவர் மீது பட்டு பயனில்லாமல் அந்த கண்ணியிடமேயே திரும்பிவிடும். அந்த பயனற்ற பார்வையை போல் அந்த வேல் சென்ற வேகத்திலேயே திரும்பி வந்து விழுந்தது என்று கம்பன் சொல்கின்றான். இங்கே கம்பனுடைய தத்துவ ஞானத்தை வியக்காமல் இருக்க முடியவில்லை. ஒரு சாதாரண செயல், வேல் ஒரு பறவை மீது பட்டு பயனற்று திரும்பி வந்து விட்டது, இவ்வளவுதான் காட்சி. அதற்கு அவன் கொடுக்கும் தத்துவ விளக்கங்கள் அசாத்தியமானவை. முதலிலே விலை மாதர் வீட்டுக்கு சென்ற வறியவன் காமத்து பாலை குறிக்கிறான். அடுத்தது விருந்தோம்பலுக்காக இல்லத்தை சென்றவன் பொருட்பாலை குறிக்கிறான். கடைசியாக யோக நிலையிலே கண்ணியின் பார்வையை உதாசீனப்படுத்தியவன் அறத்துப்பாலை குறிக்கிறான். வள்ளுவனும் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று கொண்டு போனார். ஆனால் இவரோ நம்முடைய இயற்கையை ஒட்டி முதலிலே காமம், பிறகு பொருள், கடைசியிலே இவற்றை எல்லாம் அனுபவித்த பிறகு அறம் என்கிற ஒரு தத்துவத்தை கம்பன் முன்னே வைக்கிறார். கம்பனுடைய அடுத்த பெரும் திறமை கற்பனை திறம். அவர் கூறுவது போல் ஊமைகளையோ கற்பனையோ வேறு எந்த கவிஞனும் சொன்னதாக எனக்கு தெரியவில்லை. மற்றொரு விஷயம் ஒன்று கம்பராமாயணத்திலே கவனிக்க வேண்டும். கடவுள் வாழ்த்து பாடலிலேயே பார்த்திருக்கிறோம். இது வைணவ கடவுளை பற்றிய நூல் என்றாலும் கம்பன் மற்ற சமயங்களையும் அறிந்து அதன் தத்துவங்களையும் அறிந்து எல்லா தத்துவங்களுமே பரம்பொருளையே குறிக்கும் என்கிற ஒரு நிலைப்பாட்டிலே இருந்து சமய நல்லிணக்கத்துக்கு பெரும் உதவி செய்திருக்கிறான் கம்பன். இது அவன் பாடல்களிலே மீண்டும் மீண்டும் வரும். இந்த ஆற்று படலத்திலேயும் வரும். ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வார்கள். நீங்கள் இப்படிப்பட்ட கம்பனுடைய பெருமைகளை எல்லாம் 10,000 பாடல்கள் படித்து அறிந்து கொள்ள தேவையில்லை. இந்த 4 படலத்துக்குள்ளேயே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சரி, இப்போது ஆற்று படலத்துக்குள்ளே செல்வோம். முதல் பாடல், ஆசலம்புரி ஐம்புரி வாளியும் காசு அலம்பும் முலையவர் கண் எனும் பூசல் அம்பும் நெறியின் புறம் சிலா கோசலம் புனை ஆற்று அணி கூறுவாம். நான் இங்கே கோசலத்துக்குள் செல்லும் இந்த சரையு நதியின் அழகினை பற்றி கூறப்போகிறேன். அந்த சரையு நதியின் கரையிலே இருக்கும் மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், குற்றங்கள் செய்ய தூண்டுகின்ற அந்த 5 புலன்களையும், குறிப்பாக மாலைகள் அணிந்த மார்புடைய அந்த பெண்களுடைய கண் என்கிற புலனும், ஏனை 4 புலன்களும் நெறி தவறாமல் இருக்கும் மக்களை உடையது இந்த கோசல நாடு என்கிறான் கம்பன். நெறியின் புறம் செலா கோசலம் என்று அதனாலேதான் அவன் குறிப்பிடுகிறான். எடுத்த எடுப்பிலேயே கம்பன் கூறுவது என்னவென்றால், ஒரு நாட்டுக்கு எவ்வளவு வளம் இருந்தாலும், அது இயற்கை வளமோ செல்வமோ எது இருந்தாலும், முக்கியமாக இருக்க வேண்டியது ஒழுக்கம் என்கிற வளம். ஒழுக்கம் என்பது புலன் அடக்கம் என்பதை கொண்டே வரும் என்பதைத்தான் கம்பன் இந்த பாடலிலே கூறுகிறான். இந்த பாடலை பற்றி கூறும் பொழுது கம்பனிலே கரை கண்ட ஆசா ஞான சம்பந்தம் என்கிற தமிழ் அறிஞர் ஒருவர் கூறினார், கம்பன் 5 புலன்களிலே, அதாவது மெய், வாய், மூக்கு, செவி, கண், இந்த 5 புலன்களையும் ஒன்றாக கூறாமல் கண்ணை மட்டும் ஏன் தனியாக கூற வேண்டும் என்று ஆசா ஞான சம்பந்தன் யோசித்து அதற்கு ஒரு அழகான விளக்கம், அதாவது சிவஞான போதகம் என்கிற நூலில் இருந்து ஒரு விளக்கத்தை கொடுத்தார். மெய், வாய், மூக்கு, செவி, இவை எல்லாம் இந்த 4 நின்று பற்றும் பொறிகள். இந்த பொறிகள், அதாவது இந்த புலன்களுக்கு சுவை கிடைக்க வேண்டும் என்றால் அந்த புலன்களை தூண்டும் விஷயங்கள் அதன் அருகிலே இருந்தால்தான் முடியும். நாக்கு ருசிப்பட வேண்டும் என்றால் நல்ல சமையல் யாராவது செய்து கொடுக்க வேண்டும். அது அந்த நாக்கு அதனை சுவைத்த பிறகே அந்த புலனுக்கான இன்பம் நமக்கு கிட்டும். காதுக்கு இசை வேண்டுமென்றால் அந்த இசையை அது கேட்கும் தொலைவிலே இசை இருக்க வேண்டும். நாம் ஒரு நல்ல வாசனையை நுகர வேண்டுமென்றால் அந்த வாசனை பொருள் நம் மூக்குக்கு அருகிலே இருக்க வேண்டும். இப்படி இவை எல்லாமே நின்று பற்றும் பொருள்கள். ஆனால் கண் மட்டும் இருந்த இடத்திலிருந்தே நம்மை தவறு செய்ய தூண்டும் ஒரு புலன். அது இருந்த இடத்திலிருந்தே தொலைவில் இருக்கும் விஷயத்தை கண்டு நமக்கு மனதை தூண்டி தவறான பாதைகளை செலுத்தும். அதனால் இவை 4 நின்று பற்றும் பொறிகள் என்றும், கண் மட்டும் சென்று பற்றும் பொறி என்றும் சிவஞான போதகத்திலிருந்து இந்த பாடலுக்கு ஒரு அற்புதமான விளக்கத்தை கொடுக்கிறார் திரு ஆசா ஞான சம்பந்தன். ஒரு வகையிலே இந்த பாடல் கம்பன் வான்மீகிக்கு செய்யும் ஒரு ட்ரிபியூட் என்று சொல்லலாம். ஏனென்றால் நாம் முதலிலே பார்த்தது போல வான்மீகி ராமாயணத்துடைய முதல் வார்த்தை, அந்த பெரும் காப்பியத்தின் முதல் வார்த்தை தபஸ், அதாவது தபஸ் என்றால் புலன்களை அடக்கி மெய்ஞான அறிவு தேடுவதுதான் தபஸ். அப்படி வான்மீகியும் புலனடக்கத்தில் இருந்து ஆரம்பித்தார். கம்பனும் அவரை போலவே புலன் அடக்கம் என்கிற ஒரு தத்துவத்திலிருந்து தன்னுடைய காவியத்தின் முக்கியமான பகுதியை ஆரம்பிக்கிறார். இந்த ஆற்று படலத்திலே ஏறத்தாழ 20 பாடல்கள். நாம் அனைத்து பாடல்களையும் பார்க்க போவதில்லை, ஒரு சில பாடல்களை மட்டும்தான் பார்க்க போகிறோம். இதற்கு அடுத்த பாடல், மானம் நேர்ந்து அறம் நோக்கி மனு நெறி போன தன் குடை வேந்தன் புகழ் என ஞானம் முன்னிய நான்மறையாளர் கைத்தானம் என்ன தழைத்தது நீத்தமே. மான உணர்வு பொருந்தி தர்ம நெறி கருதி மனநீதிப்படி நடக்கும் அந்த குளிர்ந்த குடை நிழலின் கீழிருக்கும் மன்னனின் புகழைப் போல ஞான வழியை நாடுகின்ற வேதியர்க்கெல்லாம் தானம் என கொடுக்கும் அல்லது கொடுக்கின்ற தானங்களைப் போல அந்த ஆறு ஓடியது என்கிறார். இந்த பாடலிலே அவர் கூறுவது என்னவென்றால், ஒரு அரசன் என்பவன் மானம் காத்து மயிர் நீப்பின் வாழா கமரிமான் அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின். எப்படி கவரிமான் தன்னுடைய மயிர் நீங்கினால் உயிரை விடுமோ, அதுபோல் மானம் நீங்கினால் ஒரு மன்னனுக்கு உயிர் என்பது கிடையாது. இதை நாம் பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் கதையிலே பார்க்கிறோம் சிலப்பதிகாரத்திலே. அதுபோல மன்னனுக்கு முதலிலே முக்கியம் மானம், அடுத்தது அறம், அடுத்தது தானம். இவை எல்லாமே மன்னனுடைய முக்கியமான குணங்கள் என்று இந்த பாடல் மூலம் நமக்கு வலியுறுத்துகிறார் கம்பன். ஒரு தலைவனுக்கு உரிய லட்சியங்களை இந்த பாடல்களிலிருந்து அறிகின்றோம். இதனை மேலும் விரிவாக மீதி மூன்று படலங்கள், அதாவது நாட்டுப்படலம், நகரப்படலம், முக்கியமாக அரசியர் படலத்திலே ஒரு தலைவனுக்குரிய தகுதிகளை இன்னும் விரிவாக நாம் பார்ப்போம். இதற்கு அடுத்து வரும் பாடல் மிக தத்துவ ஆழம் கொண்ட ஒரு பாடல். முல்லையை குறிஞ்சியாக்கி மருதத்தை முல்லையாக்கி புல்லிய நெய்தல் தன்னை பொறு அரு மருதம் ஆக்கி எல்லையில் பொருள்கள் எல்லாம் இடை தடுமாறும் நீரால் செல் உரு கதியில் செல்லும் வினை என சென்றது அன்றே. நான் முன்னமேயே சொன்னேன் கம்பன் ஒரு பெரும் தத்துவ ஞானி என்று. அதுபோலவே இங்கு அந்த ஆற்றின் ஊமையை வைத்து அந்த ஆற்றை கொண்டே மனிதனுக்கு ஒரு மிக ஆழமான தத்துவத்தை இந்த பாடலிலே சொல்கிறார். தமிழ் இலக்கியப்படி நிலப்பரப்புகள் 5 திணைகளாக பிரிக்கப்படுகின்றன. முல்லை, மருதம், நெய்தல், பாலை, குறிஞ்சி என 5 திணைகளாக பிரிக்கப்படுகின்றன. இங்கே அவர் கூற வருவது என்னவென்றால், முல்லையை குறிஞ்சியாக்கி மருதத்தை முல்லையாக்கி புல்லிய நெய்தல் தன்னை பொறு அரு மருதம் ஆக்கி, அதாவது ஆற்று வெள்ளம் என்பது ஒரு திணை நிலப்பரப்பை மறு திணை நிலப்பரப்பாக ஆக்கக்கூடிய வல்லமை பெற்றது. அது எப்படி இருந்தது என்றால், ஒரு மனிதனுடைய நிலை அவனுடைய வினையை வைத்து அனுமானிக்கப்படுகிறது. எல்லா உயிர்களுக்குமே 4 நிலைகள் உண்டு. ஒன்று தெய்வ நிலை, அடுத்து மனித நிலை, அடுத்து விலங்கு நிலை, கடைசியாக தாவர நிலை. அதாவது இதை நிலைகள் என்றும் சொல்லலாம், கதிகள் என்றும் சொல்லலாம். தெய்வங்கள் தவறு செய்யும் பொழுது மனிதனாக பூமியிலே பிறக்கின்றன. இதை நாம் பல கதைகளிலே பார்த்திருக்கிறோம். இந்திரன், உமையவள் என்று பல தெய்வங்களும் பூமியிலே பிறந்து நம்மை போலவே துன்பத்திலே உழன்ற கதைகளை பார்த்திருக்கின்றோம். அதே போல் மனிதன் நல்வினையால் தெய்வ நிலையை அடைவதையும் பார்த்திருக்கின்றோம். ஒரு மனிதனுடைய வினை கீழ்மையிலேயே இருந்தால் அவன் விலங்கு நிலையை அடைகிறான். இதை நாம் எங்கே பார்க்கின்றோம் என்றால், கிஷ்கிந்தா காண்டத்திலே வாலி ராமனிடம், நான் ஒரு குரங்கு, நீ உன்னுடைய மனித மனு தர்ம சாஸ்திரங்களை எனக்கு சொல்லி என் தம்பியின் மனைவியை அபகரித்ததாக சொல்லி என்னை இந்த வாறு கொன்றது நியாயமில்லை என்று வாதிடும் பொழுது ராமன் சொல்கிறார், தக்க என்ன தகாதன என்ன என்று ஒக்க உன்னலர் ஆயின் உயர்ந்துள்ள மக்களும் விலங்கே மனுவின் நெறி புக்கவேல் அவ்விலங்கும் புத்தேளிரே. செய்யத்தகுந்த காரியம் எது, செய்யத்தகாத காரியம் எது, சரி எது தவறு எது என்ற நிலைப்பாடு இல்லாமல் அதிலே குழம்பி இருக்கும் ஒரு மனிதன் அவன் விலங்கு நிலையை அடைந்தவன். ஆனால் மனுவின் நெறியை அறநெறியை ஒத்ததை செய்யும் ஒரு விலங்கும் மனிதனையும் தெய்வத்தையும் ஒத்தது என்று சொல்கிறார் ராமன். கடைசியாக எல்லோருமே மரித்து பூமியிலே சென்று மக்கி அந்த மண்ணே பிறகு தாவரமாக உருவெடுக்கிறது. தெய்வ நிலை, தெய்வ கதி, மனித கதி, விலங்கு கதி, தாவர கதி, இவை எல்லாமே ஒவ்வொன்றுமே அந்த நிலையில் இருப்பவர்களுடைய வினை பயனை கொண்டே அமையும். இப்படிப்பட்ட ஒரு ஆழ்ந்த தத்துவத்தை இந்த ஆற்றின் போக்கை கொண்டே கம்பன் சொல்கிறார். எல்லையில் பொருள்கள் எல்லாம் இடை தடுமாறும் நீரால் செல்லுருகதியில் செல்லும் வினை என சென்றது அன்றே. நம்முடைய வினை பயனைப் போலவே அவை அந்த ஆறு வேகமாக சென்றது என்று கம்பன் மிக அழகாக சொல்கிறார். நாம் பார்க்க வேண்டிய கடைசி பாட்டு, இது நான் முன்னமேயே ஒரு பகுதியிலேயே சொன்ன பாட்டு, கம்பனுடைய சமய சமத்துவ நோக்கத்தினை குறிக்கும் ஒரு பாடல். அதனை மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். கல்லிடை பிறந்து போந்து கடலிடை கலந்த நீத்தம் எல்லையில் மறைகளாலும் இயம்பாரும் பொருள் ஈது என தொல்லையின் ஒன்றே ஆகி துறைதுறும் பரந்த சூழ்ச்சி பல்பெரும் சமயம் சொல்லும் பொருளும் போல் பறந்தது அன்றே. ஒரு ஆறானது தானாகவே பூமியில் தோன்றுவதில்லை. மழை மேகம் வந்து மலையிலே பெய்து அந்த மலை நீர்வீழ்ச்சி கீழே இறங்கி ஆறாக பெருக்கெடுத்து ஓடி குளங்கள் குட்டைகள் என பிறந்து விரிந்து கடைசியில் அந்த ஆறு கடலிலே சென்று கலக்கும். அது மலை நீர்வீழ்ச்சியோ ஆறோ குளமோ குட்டையோ நதியோ கடலோ எல்லோத்துக்குள்ளுமே இருக்கும் பொருள் ஒன்றுதான், அது நீர் என்கிற தன்மை. அந்த தன்மை எல்லாவற்றிலுமே ஒன்று. பெயர் வேறு வேறாக இருந்தாலும் அதன் உள்ளிருக்கும் பொருள் ஒன்று. அதுபோலவே பல்வேறு சமயங்களும் வேறு வேறு பெயர்களிலே குறிப்பிட்டாலும் எல்லா சமயங்களுமே குறிப்பிடுவது பரம்பொருள் ஒன்று மட்டுமே. இப்படி எல்லா சமயங்களுக்கான தத்துவங்களையும் அதன் பொதுத்தன்மையை உணர்ந்து தரை நதியின் மூலம் பாடமாக புகட்டுகிறார் கம்பன். இந்த ஆற்றுப்படலத்திலே மட்டும் நாம் கண்ட வாழ்க்கைக்குரிய விஷயங்கள் புலனடக்கம், தலைவனுடைய மாண்பு, வினையுடைய பயன் மற்றும் சமய நல்லிணக்கம். இப்படி வாழ்க்கைக்கு இன்றியமையாத பலவற்றை ஒரே ஒரு விஷயம் அந்த ஆற்றினை மட்டுமே வைத்து கம்பனால் மட்டுமே நமக்கு கொடுக்க முடியும். இனி அடுத்து வரும் பகுதிகளிலே கோசல நாட்டு புகழ், அயோத்தி நகரத்து மாட்சிமை, முக்கியமாக தசரதன் நமக்கு காட்டும் தலைவனின் பண்புகள் இவை அனைத்தையும் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.
தமிழ் நெஞ்சங்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகின்றது. மீண்டும் இதே நேரம் உங்களை சந்திக்க விழைகின்றேன். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்கள் கருத்துக்களை இவனை 021-739-879 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு உங்களை பணிவொன்றுடன் வேண்டிக் கொள்ளுகின்றேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற விழையும் அன்பர்கள் இவனை தொடர்பு கொண்டால் உங்களது படைப்புகளை இந்த வானொலியில் மக்களுக்கு சேர்ப்போம் என்பதையும் உறுதி கொள்ளுகின்றோம். www.planetaudio.org என்கின்ற இணையதளத்தில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டு மகிழலாம். நன்றி, வணக்கம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கொன்முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். வாழ்க வளமுடன் வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.
காய் காயாதே என்னை போல் பெண்ணல்லவோ, நீ என்னை போல் பெண்ணல்லவோ.
இத்திக்காய் காய் காய் அலங்காய் வெண்ணிலவே, இத்திக்காய் காயாதே என்னுயிரும் நீ அல்லவோ, என்னுயிரும் நீ அல்லவோ. அத்திக்காய் காய் காய் அலங்காய் வெண்ணிலவே.
காய் நேரில் நிற்கும் இவளை காய் உருவங்காயாலும் கட்டிக்கா.